இன்றைய நற்சிந்தனை பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து பக்கம் 104 105. தலைப்பு அற்புதம். ஒரு ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் ஒரு அழகான நிகழ்ச்சி. அவருடைய சீடர் மாதூர் பாபு ராமகிருஷ்ணரின் தூய்மையை சோதித்தார். சில பெண்களை ஓர் அறையில் இருக்க வைத்து ராமகிருஷ்ணரை அந்த அறைக்குள் அனுப்பினார் மாதூர். இப்பெண்கள் ராமகிருஷ்ணரை மயக்க திட்டமிட்டிருந்தனர். அவர்களை பார்த்த உடனேயே ராமகிருஷ்ணர் குழந்தையைப் போல் தாயே என்று கூப்பிட்டு சமாதியில் மூழ்கினார். ராமகிருஷ்ணர் அவர்கள் ஒழுக்கக்கேட்டை காணவில்லை. அவருடைய தூய மனத்தில் ஒவ்வொரு பெண்ணும் தெய்வீக எண்ணெயின் வெளிப்பாடே. எதிலும் தீமையை காண அவரால் முடியாது. குழந்தையைப் போன்ற அவரது ஆன்ம தூய்மை அற்புதத்தை செய்தது. அந்த பெண்களுக்குள் மறைந்து கிடந்த தாய்மை வெளிப்பட்டது. தங்கள் பாவங்களுக்காக அவர்கள் வருந்தி புது வாழ்க்கை நடத்த உறுதியளித்தனர். இந்த புராணத்தில் இன்னொரு கவர்ச்சியான கதை. ரிஷிய சிருங்கர் காட்டில் தவசை தவம் செய்யும் ஒரு இளம் முனிவர். அவருக்கு தீமை என்றால் என்னவென்று தெரியாது. அவரது ஆன்மீக சக்தியின் முன்னே அரசனை அடிபணிந்தான். அவன் தன் மந்திரிகளோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்து அவரை தவ வழியிலிருந்து விலகச் செய்தான். ஒரு நாள் காலை முனிவர் அன்றாட கடமையை செய்ய ஏரிக்கு சென்றார். ஏரி முழுவதும் தாமரை பூக்கள். சூரிய ஒளி கீழ்த்திசையிலிருந்து பாய்ந்து பரவியது. அந்த அழகைக் கண்டு தண்ணீரிலேயே வியப்போடு நின்றார் சிருங்கர். திடீரென தண்ணீரில் சப்தம் கேட்டது. அழகிய இளம் பெண்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். தூய முனிவர் அவர்களை தாயாகவே கருதினார். அவர்களுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் தோற்றுப்போயின. அப்பெண்களின் தலைவி மந்திரியிடம் வந்து, அந்த முனிவர் தூய பார்வை எங்களை மாற்றிவிட்டது, எங்களை தாயே என அவர் அழைத்தார். இதனால் எங்களுக்குள் இருந்த நித்திய தாயின் தூய்மை தன்னை வழிகாட்டியது. நீங்கள் எப்போதும் எங்களை போக பொருளாகவே பார்க்கிறீர்கள். நாங்கள் நெருப்பு, அதில் உங்கள் காமம் எரிபொருள். எங்களுக்குள் இருந்த தீமையை நீங்கள் ஆராதரிக்க நினைத்தீர்கள். உங்கள் முன்னிலையில் எங்களுக்குள் இருந்த கடவுள் தன்மையை நாங்கள் மறந்தோம். எங்களுக்குள் இருந்த தெய்வீகத்தை நீங்கள் வழிபட்டிருந்தால் உங்களுக்கு அமுதம் கிடைத்திருக்கும். நீங்கள் புற அழகு மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்பட்டது. எனவே நாங்கள் உங்கள் கைகளில் வரும் பொம்மைகளாகவே இருந்தோம். ஆனால் இந்த ஞானியின் இயல்பான தூய்மை எங்கள் தெய்வீகத்தை மீட்டுக் கொடுத்தது என்று கூறினாள். தீய மனத்தை கூட மீட்கும் ஆற்றல் தூய்மையான ஆன்மாவுக்கு உண்டு. தீமையை கவனிக்காது என்றும் அணையாத தெய்வீய ஒளியை மட்டுமே கவனிக்க வேண்டும். தூய ஆன்மாவுக்குள் கோணல் தன்மை தெரியாது, யார் குறையும் தெரியாது, அன்றாட வாழ்வின் அற்பத்தனம் தெரியாது. நம்பிக்கையே அவனது பெரிய ஆற்றல். தூய ஆத்மாவின் வட்டத்திற்குள் நுழைந்தால் உடனேயே உயர்வு கிட்டுகின்றது. பல புனித நூல்களை படிப்பதை விட இது சிறந்தது. எனவேதான் வாழ்க்கையை தூய்மைப்படுத்த சாதுக்கள் சங்கத்தை எல்லா சமயங்களுக்கும் பரிந்துரைக்கின்றனர். தூய மனிதன் என்பவன் உடலில் தோன்றும் நன்மையின் ஆற்றல் ஆவான். இயேசுவின் வாழ்க்கை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. வெறும் பார்வையாலோ அல்லது வார்த்தையாலோ அவர் எல்லோரையும் அமைதிப்படுத்தினார். பாரிசிக்கள் தங்கள் தந்திரமான தெருக்கத்தால் அவரை வளைக்க முடியவில்லை. ஓர் தூய ஆவி நேரடியாக பொருட்களில் இதயத்திற்கு செல்வது சொர்க்கம் நரகம் அவனிடம் இரகசியங்களை மறக்க முடியாது. அவனுடைய ஊடுருவல் அறிவாற்றல் எந்த புதிரையும் அவிழ்த்துவிடும். ஓர் ஒளிக்கற்றை 1000 ஆண்டுகளுக்கு சூழ்ந்திருந்த இருட்டை உடனடியாக நீக்கிவிடும். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.